ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மவுருவில் அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், பதம் 18. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதஹம் மாமாத்ம பரதேஹேஷோம் பரத்விஷந்தோ அபிசூயஹம் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்ஸ்ருதஹ மாமாத்ம பரதேஹேஷோம் பரத்விஷந்தோ அபிசூயஹம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். அகங்காரம் பலம் தற்பெருமை காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரமபுருஷ பகவானிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றனர். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷோரன்மிலீதம் யேனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் அத்தியாயம் 16, பதம் 18 இருக்கும். பகவான் இந்த அத்தியாயத்தில் அசுரர்களை பற்றி விளக்கமாக எடுத்துரைக்கின்றார். ஒருத்தருக்கு மனசில் சந்தேகம் ஏற்படலாம், பகவான் ஏன் அசுரர்களை பற்றி இவ்வாறு விளக்கமாக கூறுகின்றார், இதனால் நாம் அடைவது என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, நம்ம முதல்ல சங்கம் வைத்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அசுரனா அப்படின்னு பார்த்து சங்கம் வைக்க வேண்டும். அசுரனிடம் தெரியாமல் நம்ம சங்கம் வைத்துட்டோம் அப்படின்னா குல நாசனம். ஏன் அப்படின்னா, அசுர காரியங்களில் அவன் ஈடுபட்டு கொண்டே இருப்பதால் அவன் நல்லவனைப் போல நடித்தாலும் அவனிடம் இருக்கின்ற அசுர குணத்தினால் நம்மளையும் பிடித்து கொள்ளும். அதனால் எப்பொழுதுமே அசுரர்களிடமிருந்து நாம் விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆதோ ஸ்ரத்தா. சாஸ்திரங்களிலே முதலில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து சங்கம் மிக மிக அவசியமான ஒன்று. துஷ்ட சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒருபொழுதும் பகவத் பக்தி ஏற்படவே ஏற்படாது. அதனால் இந்த துஷ்டர்களிடம் இருந்து முதல்ல விலகி இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற துஷ்டர்களை எப்படி கண்டுபிடிப்பது, அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள், எவ்வாறு யோசிப்பார்கள், அவர்களுடைய குணநலங்கள் யாவை அப்படிங்கிறத பற்றி பகவான் இங்கே தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இவர்கள் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா பொறாமை குணம் இருப்பதால், அது இருக்கிறதால தான் ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பகவான் இருக்கின்றார். சர்வசாகம் ஹிருதி சன்னவிஷ்டோ மத்தஸ்மிருதி ஜானம் அபோகனம் ச வேதை சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவச்சாகம் அப்படின்னு பகவான் பகவத்கீதை அத்தியாயம் 15, பதம் 15 குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த அசுரர்கள், அவர்கள் வந்து பொறாமை குணம். எப்போ ஒரு மனிதனுக்கு பொறாமை குணம் இருக்கின்றதோ அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா நிந்திப்பான். பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், உண்மையான மதத்தை நிந்திப்பான். அதாவது உண்மையான மதத்தை பற்றி, உண்மையான பக்தியை பற்றி நம்ம பிரச்சாரம் செய்தோம் அப்படின்னா, இந்த அசுரர்கள் பொறாமை குணத்தின் காரணமாக அவர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா திசை திருப்பி விடுவார்கள். உண்மையான மதத்தை பொய் என்றும் பொய்யான மதத்தை உண்மை என்றும் பிரச்சாரம் செய்வார்கள். அதாவது உலகத்தில் ஒரு பொய்யை வந்து திரும்பி திரும்ப சொன்னோம் அப்படின்னா போக 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 மக்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா இதுதான் உண்மை என்று நினைத்து கொள்வார்கள். அதனால் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், உண்மையான மதத்தை அவர்கள் நிந்திப்பார்கள். அதுக்கப்புறம் அவர்களுக்கு சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை இருக்கவே இருக்காது. அந்த சாஸ்திரத்தின் மேல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அவர்கள் வந்து நம்புவது கிடையாது. அதாவது அடுத்த பிறவி இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்? சாஸ்திரத்தின் படிக்கும் பொழுது சாஸ்திரம் தெளிவாக குறிப்பிடுகிறது புனர்ஜென்மம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அதாவது குருட்டுத்தனமாக சாஸ்திரம் குறிப்பிடவில்லை, அதில் பலவிதமான கருத்துகளையும் சொல்கின்றன. எப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னா ஏன் மனிதர்களிடம் வித்தியாசங்கள் இருக்கின்றன? உதாரணத்துக்கு ஒருத்தன் அமெரிக்காவில் பிறந்திருக்கான், ஒருத்தன் இந்தியாவில் பிறந்திருக்கான், ஒருத்தன் ஜப்பானில் பிறக்கிறான், ஒருத்தன் வந்து பாகிஸ்தானில் பிறக்கிறான், ஒருத்தன் ஏழையாக பிறக்கிறான், ஒருத்தன் வந்து செல்வந்தனர் வீட்டில் பிறக்கிறான், ஒருத்தன் வந்து அறிவுடனாக பிறக்கிறான், ஒருத்தன் வந்து முட்டாளாக பிறக்கிறான். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அதாவது அடுத்த பிறவியே வந்து இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஏன் வந்து இப்படி மாறி மாறி இருக்கிறது? கடவுள் என்ன பாராபட்சம் பார்க்கின்றாரா? ஒரு மனிதனை ஏழையாகவும் ஒரு மனிதனை பணக்காரனாகவும். அதாவது இந்த நாடகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனை அசுரனாக நடிக்க சொல்வார்கள், ஒருத்தனை வந்து பகவான் கிருஷ்ணராக வந்து நடிக்க சொல்வார்கள், ஒருத்தனை கம்சனாக நடிக்க சொல்வார்கள். இதுபோல் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நடிக்க சொல்வார்கள். அதுபோல் பகவான் வந்து ஒருத்தர் ஏழையாகவும் ஒருத்தரை வந்து பணக்காரனாகவும் படைத்து விடுகின்றாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ எதன் அடிப்படையில் அவர் படைக்கின்றார் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அவர் படைக்கின்றார். இதிலிருந்து என்ன நன்றாக தெரிகிறது அப்படின்னா புனர்ஜென்மம் அடுத்த பிறவி என்பது இருக்கின்றது அப்படின்னு நன்றாக தெரிகிறது. இது போன்று சாஸ்திரங்கள் சான்றதழ்களின் அடிப்படையில் ஆதாரம் இல்லாமல் சாஸ்திரங்கள் கூறுவதில்லை. ஆனால் இந்த அசுரர்களோ அதை நம்புவது கிடையாது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பொறாமை குணம் இருக்கின்றது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய பலம் எங்கே இருக்கின்றது அப்படின்னா, அதாவது பக்தனுடைய பலம் பகவானுடைய திருவடியில் இருக்கின்றன. பகவானுடைய நாமத்தையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பகவான் பக்தர்களுடைய பலம் பகவானுடைய நாமத்திலையும் பகவானுடைய சரண கமலத்திலையும் இருக்கின்றன. அதுதான் பக்தர்களுடைய பலம். ஆனால் வந்து அசுரர்களுடைய பலம் என்ன அப்படின்னா அவர்கள் வைத்திருக்கின்ற கஜானா அவர்களுடைய பலமாக இருக்கின்றது. இந்த கோமாளிகளுக்கு தெரிவதில்லை அந்த லக்ஷ்மி எப்போ வேணாலும் சென்றுவிடும். லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பெயர் சஞ்சலா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது எப்போ ஒரு மனிதன் அகங்காரத்துடன் அதிகமான அகங்காரத்துடன் ஆடுகின்றானோ அப்போ லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அப்பொழுது அதாவது இந்த காலத்திலையும் பார்க்கலாம், எப்பப்பெல்லாம் வந்து இளம வயதில் இருக்கும் பொழுது மனிதன் வந்து அதிகப்படியாக ஆடுவான். ஏன் அப்படின்னா அவனிடம் பலம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது அப்படின்னு. வீரன்னா சூரன்னா அப்படின்னு ஆடுவான். அதே ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, அங்கங்கே அப்படியே சுருக்கம் விழ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் ஆடினா இப்போ ஏன்ப்பா சாமி உட்காந்துருக்க அப்படின்னா எங்கெங்க பலமே இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னிடம் இருக்கின்ற பலம் நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னேன், இப்போ 60 வயசில் ஏன்ப்பா வந்து இப்படி சொல்கிற அப்படின்னா அவர்களுக்கு புரிவதில்லை. அதுபோல் இவர்களுடைய பலம் எங்கே இருக்கின்றது அப்படின்னா நான் தான் பலம், என் நான் வைத்திருக்கின்ற கஜானாதான் பணம் பலம் என்று இவர்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருப்பார்கள். அதனால் பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் எப்பொழுது பகவானால் வந்து இந்த சக்திகள் எடுக்கப்படுகிறதோ அப்பொழுது இவர்களுடைய பலம் குறைந்துவிடும். அதுக்கப்புறம் இவர்கள் செய்வதறியாது முழிப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தற்பெருமை. அசுரர்களுக்கு எப்பொழுதுமே தற்பெருமை அறிந்து கொண்டே தான் இருக்கும். தற்பெருமை இருந்துச்சுனா தான் அவனை அசுரன் என்று சொல்ல முடியும். தற்பெருமை ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அவனை அசுரன் என்று சொல்ல முடியாது. அதனால் அசுரன் அப்படின்னாலே தற்பெருமை இருந்தாக வேண்டும். தற்பெருமை இருப்பவர்களுக்கு அசுரன் என்று பெயர். அவர்கள் எப்பொழுதும் என்ன நினைப்பார்கள் அப்படின்னா, நானே சிறந்த மனிதன், என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை, கடவுளை விட உயர்ந்தவன் நானே அப்படின்னு இவர்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பகவான் குறிப்பிடுகின்றார் காமம். இவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆசைகளும் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் எந்த விதமான பாரபட்சமும் பார்ப்பதில்லை. ஒரு மனிதனை துன்புறுத்தியோ இன்புறுத்தியோ எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், காம சுகத்தை பலவிதமான ஆசைகளை அடைய வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் இவர்கள் வந்து செல்வார்கள். அதுக்கப்புறம் வந்து கோபம். கோபம் வந்து இவர்களுக்கு தலையின் உச்சியிலேயே எப்பொழுதும் இருக்கும். இவர்கள் வந்து அதாவது அடுப்பில் ஒரு பாத்திரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினோடனே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படி பாவம் வந்து அந்த ராக்கெட்டெல்லாம் வந்து விண்ணில் வந்து பாயுது. அது போல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சத்தம் வரும். ஆனால் வந்து அதே வந்து சூடாக இல்லை பாத்திரம் அப்படின்னா அதில் எவ்வளோ தான் தண்ணி தெளித்தோம் அப்படின்னாலும் அதில் சத்தமே வராது. ஆனால் இந்த அசுரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து சூடாக இருக்கின்ற பாத்திரத்தில், அதுவும் குறிப்பாக வந்து எண்ணெய் பாத்திரத்தில், சூடாக இருக்கிற எண்ணெய் பாத்திரத்தில் ஒரு சொட்டு தண்ணி விழுந்துச்சு அப்படின்னா வந்து கரை முறையாக சத்தம் வரும். அதுபோல் இந்த அசுரர்கள் பார்த்தங்க அப்படின்னா இவர்கள் எப்பொழுதும் கோபத்தின் உச்சக்கட்டத்திலே எப்பொழுதும் இருப்பார்கள். பக்தர்களோ அவர்கள் வந்து சூடாக இல்லாத பாத்திரத்தில் நம்ம எவ்வளோதான் தண்ணியை ஊற்றினாலும் அது என்ன பண்ணது, அமைதியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். வால்மீகி மகரிஷி ராமாயணத்தில் குறிப்பிடுகின்றார், எப்படி வந்து நதிகள் வந்து சாந்தமாக இருக்குமோ அதுபோல் பக்தர்களுடைய மனமும் சாந்தமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அசுரர்களுடைய மனம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களது கோபம் எப்பொழுதும் வந்து உச்சக்கட்டத்திலே இருக்கும். யாராவது இவர்களை எதிர்த்தார்கள் என்றால் உடனே இவர்கள் சொல்வார்கள், இவன் என்னுடைய எதிரி. அசுரர்களை யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாலே அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா, இவன் என்னுடைய எதிரி, இவனை முதலில் கொன்றாக வேண்டும் வா அப்படின்னு அவர்கள் கோபம் கொள்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொறாமை, இது போன்ற அசுரத்தனமான குண நலன்களால் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அசுரர்கள் அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம், கோபம், பொறாமை ஆகிய காரணத்தினால் வீற்றிருக்கும் பரமபுருஷரிடம் பொறாமை கொண்டு உண்மையான மதத்தை நிந்திக்கின்றனர். நம்மளே காலி கலியுகத்தில் வந்து பார்க்கலாம், பல அசுரர்கள் உண்மையான மதத்தை நம்ம வந்து பிரச்சாரம், பகவத்கீதை போன்ற விஷயங்களை பிரச்சாரம் செய்தோம் அப்படின்னா அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா நிந்திப்பார்கள். அதாவது எந்த ஒரு விஷயமே எப்படி வேணாலும் திசை திருப்பலாம். எந்த ஒரு விஷயமே பேசுகிறவருடைய தனி சிறப்பை பொறுத்து இருக்கின்றன. நம்ம பகவத்கீதையில் சொன்ன கருத்துக்கு, பகவான் சொல்லுகின்ற கருத்துக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திசை திருப்பி பேச முடியும். அசுரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திசை திருப்பி பேசுவார்கள். அப்படி பேசியே வந்து மனிதர்களை மயக்குவார்கள். அதனால் வந்து இந்த மாதிரியாக இருக்கின்ற யாரிடலாம் இந்த மாதிரியான குணநலங்கள் இருக்கின்றதோ அந்த மாதிரியான குணநலங்கள் துஷ்ட சங்கத்திலிருந்து விலகி அமிர்தத்தை சுவைப்பவர்களான பக்தர்களுடைய சங்கம், பக்தர்கள் வந்து பரமஹம்சர்கள், அன்னப்பறவை என்று அழைக்கப்படுகிறது. அது போன்ற அன்னப்பறவை போன்ற சங்கத்தில் நம்ம எப்பொழுதும் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஆனந்தமாகவும் வந்து சாந்தியுடனும் வாழலாம். இல்லை என்றால் இந்த அசுரர்களுடைய சங்கத்தில் நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எப்பொழுதுமே வந்து அமைதியாக வாழவே முடியாது, வாழவும் விடவும் மாட்டார்கள் இந்த அசுரர்கள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெய் ஹரி ஓம் தத்சத்.